Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال الله سبحانه وتعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وأحل الله البيع وحرم الربا صدق الله فقال نبينا محمد صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين او كما قال عليه الصلاه والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஸும்மா அல்ஹம்துலில்லாஹ் ஸும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திற்கு மனிதனை அனுப்பியதிலிருந்து மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களுக்கு வேதங்களை, சுஹுஃபுகளை கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தான். அதே வரிசையில் உலகமே பாவம் எனும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு வழியூட்ட உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்து உதித்த என் உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றின தீன் இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடி தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள், இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் முறித்தாகட்டும். புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே இழத்தேகாப்புடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளையெல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹுவும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்ல உபதேசம் செய்கிறேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அவர் குறுகிய கால வாழ்க்கை, இதைவிட ஒரு பெரிய வாழ்க்கை இதற்கு பின்னால் எமக்கு இருக்கின்றது, அது கபருடைய வாழ்க்கை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் நன்மைகளாக மாற்றி எடுத்துக்கொண்டு செல்வதுதான் எங்களுடைய முழுமையான நோக்கம். மாறாக இங்கு நாம் தங்கியிருப்பது எங்களுடைய மனோ இச்சைப்படி வாழ்வதற்கும் நாம் நினைத்த பிரகாரம் வாழ்வதற்கும் நாம் நினைத்ததை செய்வதற்குமாக அல்ல. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் மீண்டும் விசாரிக்கப்படும், மீண்டும் ஞாபகப்படுத்தப்படும். அதன் நலவு என்றால் அதன் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அது தவறு என்றால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானதென்றால், அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதென்றால், நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமானது என்றால் அதற்கு எங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற செய்தியை குர்ஆன் ஒவ்வொரு நாளும் எமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை மறந்தவர்களாக எம்மில் அதிகமானவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் ஒரு முக்கியமான விடயத்தை இன்று ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அது என்ன விடயம் என்று சொன்னால், நாம் அனைவரும் வியாபாரிகள். நாம் அனைவரும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வியாபாரத்தின் மூலமாக எமக்கு சொர்க்கத்தை அடைந்து கொள்ள பல வழிகள் இருக்கின்றது. அந்த வியாபாரத்தின் மூலமாக நரகத்தை அடைந்து கொண்டவர்களும் இருக்கின்றார்கள், பாவியானவர்களும் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவர்களும் இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்டிலே எமக்கு இருக்கக்கூடிய பெருமையும் அந்த வியாபாரத்தின் மூலமாகத்தான். உலகத்திலே முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் வியாபாரிகள், அவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வியாபாரத்தை கச்சிதமாக அழகாக நெறிப்படுத்தி சிறந்த முறையில் செய்யக்கூடியவர்கள் என பெயர் பெற்றவர்கள் நாம். குறிப்பாக இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கின்றது, எங்களுடைய மூதாதையர்களின் மூலமாக அந்த வியாபாரத்திலே, பொருட்கள் வாங்கலிலே, அந்த பொருட்கள் மாற்று விற்பனையிலே, அந்த நிலங்கள் விற்பனையிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நாணயம், நன்மதிப்பு எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு சம்பாதித்து தந்துவிட்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ற அந்த வியாபாரம் தான் கண்ணியமான சகோதரர்களே என்ற செய்தியை நாம் அனைவரும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் கவலையான விடயம் என்ன தெரியுமா, இன்று அது தலைகீழாக மாறி, அது மறைக்கப்பட்டு, அது மாற்றப்பட்டு எம்மிடத்திலே அந்த பண்பு இல்லாத ஒரு சமூகம் என்று சொல்லலான பெரியவர்களே, சகோதரர்களே, மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியாகும். எனவே வியாபாரம் என்று வருகின்ற பொழுது அன்பான சகோதரர்களே, உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் அவர்கள் தொழில் செய்திருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு தொழிலை உலகத்திலே செய்திருக்கின்றார்கள். அது அனைத்தையும் உங்களுக்கு குர்ஆனின் மூலமாக சுட்டிக்காட்டக்கூடிய இடம் அல்ல இது. நீங்கள் அதனை தேடி பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் ஒவ்வொரு தொழில் செய்துதான், அவர்கள் சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாம் எமது உயிரை விட மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தோம் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 12வது வயதிலேயே நபி அவர்கள் வியாபார நிமித்தமாக தன்னுடைய சிறிய தந்தையுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பயணங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னுதாரணமாகத்தான் அபூ தாலிப் அவர்கள், நபியுடைய தந்தையுடைய கூட பிறந்த சகோதரர் அபூ தாலிப் என்பவர், அவர் அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, உர்வா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற மூணு சஹாபாக்களுடைய தந்தையாகிய அபூ தாலிப் நபி அவர்களை 8வது வயதிலே இருந்து நபி அவர்கள் வளர்த்த பெருமை அவருக்கு தான் இருந்தது. அந்த அபூ தாலிப் நபி அவர்களை 12வது வயதிலே இருந்து அவர்களுடன் பல வியாபாரங்களில் ஈடுபடுத்தி இருக்கின்றார். அப்படி செல்லும் பொழுதுதான் ஒரு முறை அபூ தாலிப் நபி அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வியாபார கோஷ்டி ஒரு மரத்தடியிலே தங்கி இருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு எதிர் திசையில் இருந்த இன்னொரு வியாபார கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ராஹிப், அவர் ஒரு கிறிஸ்தவ மத தலைவர், அவர் வந்து சொன்னாரே அபூ தாலிப் அவர்களிடத்திலே நபி அவர்களை காட்டி, இவரை இதற்கு பின்னால் உங்களுடன் வியாபாரத்திலே நீங்க கூட்டிட்டு வர வேண்டாம், ஏனென்றால் இவருக்கு ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த கிறிஸ்தவ தலைவர் விளங்கி இது அல்லாஹ்வுடைய நபி, இவர்தான், இவருக்கு மேகம் நிழல் கொடுத்து கொண்டிருப்பதை நான் கண்டேன், இவரை கிறிஸ்தவர்களும் யகூதிகளும் கண்டால் கொலை செய்து விடுவார்கள், எனவே நீங்கள் அவரை வீட்டுக்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அபூ தாலிப் உடனடியாக அவருடைய வியாபாரத்தை அந்த இடத்திலே முடித்துவிட்டு நபி அவர்களை வீட்டுக்கு கொண்டு கூட்டிக் கொண்டு வந்தார். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்குகின்ற பொழுதும் நபி அவர்கள் பின்பு நாங்கள் பார்க்கின்றோம், நபி அவங்க திருமணம் முடிக்கும் வரைக்கும்,
25வது வயது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கே வியாபாரத்தை படித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார மாமேதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த வியாபாரத்தின் மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியுடைய பொருட்களை வியாபாரத்துக்காக கொண்டு சென்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபியவர்கள் அந்த வியாபாரத்தில் நடந்து கொண்ட முறைகளை பார்த்து ஹதீஜா நாயகி சீமாட்டி அவர்கள் நபி அவர்களை திருமணம் முடிப்பதற்கு இணங்கியதும் அந்த வியாபாரத்தின் நன்மதிப்பை வைத்துத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நபியவர்களும் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஹலத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புடவை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹலத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹலத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரியாக இருந்தார்கள். இப்படி பல சஹாபாக்களை பற்றி உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஹலத் அப்து ரஹ்மான் இப்னு ஆவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்களுடைய வரலாறுகள் படிக்கின்ற ஒரு பணக்கார சஹாபியை பத்தி நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். மிகப்பெரிய பணக்கார சஹாபியா இருந்தாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்கட வியாபாரத்துட முதலாவது ஒட்டகம் மதீனாவில் இருந்தால் கடைசி ஒட்டகம் ஷாம்ல இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வியாபாரியாக ஹதரத் அப்து ரஹ்மானின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வருகின்ற பொழுது அவர்களுடைய தொழில் அவர்களை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கியது கிடையாது. அல்லாஹுவை விட்டு அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தூரமாகினதில்லை. அவர்கள் ஒரு தொழுகையை கலா செய்ததில்லை, ஜகாத்தை கொடுக்காமல் இருந்ததில்லை, ஒரு குடும்ப நோயாளியை பார்க்காமல் இருந்ததில்லை. ஆனா இன்று எங்களுடைய வியாபாரம் இதையெல்லாம் மௌத்தாக்கி விட்டது. எங்களுக்கு தொழுகை இல்லை, எங்களுக்கு குடும்ப விடயங்களை பார்க்க முடியாது, எங்களுக்கு ஒரு நோயாளியை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, ஜகாத் இல்லை, சதகாக்கள் இல்லை, நன்மதிப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, நாணயம் இல்லை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதையெல்லாம் செய்துதான் எங்களுடைய அருமை சஹாபாக்கள் உலகத்திலே தரம் ஒன்றான நம்பர் ஒன் வியாபாரியாக ஆகினது இதையெல்லாம் செய்துதான். ஆனா எங்களுடைய வியாபாரம் என்ன? எப்பயாவது வியாபாரிகளை சந்திச்சா கேளுங்களே, எப்படி ஹஜ்ஜா பிசினஸ் எப்படி? சரியான மோசம். வாய திறந்தாலும் நீங்க பாருங்க, எப்ப எப்ப சொன்ன நல்ல சீசனா இருக்கும், ஏப்ரல் நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருக்கும், அப்பயும் கேளுங்க, நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா, நினைச்ச மாதிரி இல்லை. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரத்துக்கு முதலாவது முசீபத் என்ன? போதும் என்ற மனப்பான்மை இல்லை, போதும் என்ற மனம் இல்லை. இன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எங்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதனுடைய நிலைமை எப்படி மாறும் என்றால், உலகத்தில் அவனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டால், இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டால், நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருந்தா போதும் அல்ஹம்துலில்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, அவனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டால் அவன் சொல்லுவானாம், இன்னொரு பள்ளத்தாக்கு இருந்தா எப்படி இருக்கும், இன்னொரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா, இன்னொன்றுக்கு ஆசை வைப்பான். ஒரு வாகனம் இருக்குது, எங்களுக்கு ஆசை வரும் இன்னொரு வாகனம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஊடு இருக்குது இன்னொரு ஊடு இருந்தால் எப்படி இருக்கும், பஜார்ல ஒரு கடை இருக்குது, மாஷாஅல்லாஹ் நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல லாபம் எடுக்குகின்றோம், நல்ல பரக்கத்தா இருக்குது, ஆனா ஆசை இன்னொரு சிட்டியில ஒரு கடை இருந்தால் நல்லா இருக்கும். இதுதான் எங்களுடைய நிலைமை. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோருமே வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஹதரத் அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, அவங்களுடைய வியாபாரம் நெய், பால், தயிர் போன்ற வியாபாரங்கள் செய்தாங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுது, இன்றைக்கும் கணக்கு பார்த்தா உலகத்துல அவங்களோட சொத்து தான் கூட இருக்கும், அவ்வளவு பெரிய வியாபாரி. ஆனா நாங்க எல்லாரும் தொழில் செய்யலையா நீங்க அப்படின்னு கேட்டா, கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே, எங்களுக்கு தொழில் தெரியாது, எங்களுக்கு தொழில் செய்ய முதல் இல்லை, நாங்க எல்லாரும் நினைக்கிற பெரிய கோடிக்கணக்கு முதலீடு செய்துதான் தொழில் செய்ய வேண்டும் என்று எங்க எல்லாத நிலைமைதான். குறிப்பாக வாலிபர்கள், குறிப்பாக நாங்க பார்க்கிறோம் ஒவ்வொரு ஊர்களையும் வாலிபர்கள் கவலைக்கிடம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நீங்க ஒரு அவருக்கு முன்னால ஒரு இடத்துல ரெண்டு வாலிபர்கள் நிக்கிறத பார்த்துட்டு போவீங்க. என் அனுபவத்தை சொல்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே. ரெண்டு அவருக்கு பின்னால நேற்று நான் வருகின்றேன், அதே இடத்துல அதே ரெண்டு வாலிபர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. தலை நிமிந்து வாழ வேண்டிய வாலிபர்கள் தலை குனிஞ்சி இருக்கிறத பார்த்தா சரியான கவலையா இருக்குது. என்ன தலை குனிஞ்சி இருக்கிறாங்க? போன பார்த்தவண்ணமே இருக்கிறாங்க. ரெண்டு அவருக்கு புற வருகின்றேன், அதே இடத்துல எந்த தடைவு இல்லாம, எந்த சளைப்பு இல்லாம, எந்த இதுவும் இல்லாம அதே இடத்துல உட்கார்ந்து அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாலிபர்கள் தொழிலை படிக்க வேண்டியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள். இன்று எம்முடைய சமூகத்துக்கு இந்த நாட்டிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆபத்து தான் தந்தையுடைய சம்பாத்தியத்திலே பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவரே அந்த ஒருவர் மரணித்தால் அல்லது நோயாளியாயினால் அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன? இப்படி பல இடங்களிலே நடந்தால் இந்த நாட்டிலே எங்களுடைய சமூகத்துடைய நிலைமை என்ன? எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டிலே நாம் வியாபாரத்திலே தலை உயர்ந்த உச்சிக்கு சென்றிருக்கின்றோம் என. புள்ளி விபர கணக்கீட்டின்படி இந்த நாட்டிலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலே நாங்கள் சுத்தமாக 3-3% தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். 97% எங்களை விட்டு வேறவர்கள் இன்று அந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலே இந்த நாட்டிலே முன்னேறிவிட்டார்கள். நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன தெரியுமா, எங்களை இந்த நாட்டில் எங்களை யாரும் ஒன்று செய்யலாம், என்ன எங்கள்கிட்ட சல் இருக்குது. நிச்சயமாக சொல்லுகின்றேன், நாங்க எத்தனையோ அடி பள்ளத்தாக்கு சென்று விட்டோம் வியாபாரத்திலே. அதுக்கு காரணம் என்ன? முன்னே காலத்திலே இந்த நாட்டிலே வியாபாரத்தை இந்த நாட்டுக்கு படித்து கொடுத்தவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள், அரேபிய சகோதரர்கள் யமனிலிருந்து, அதே போல எகிப்தில் இருந்து பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய அந்த எங்களுடைய பெரும்பான்மையான சகோதரர்கள் அவர்களிடத்தில் இருந்த மாணிக்கம், அதே போல உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் இவைகளை கொண்டு போயிட்டு வெளிநாட்டு சந்தைகளிலே அவர்களுக்கு வியாபாரம் செய்து பழக்கியவர்கள் தான் எங்களுடைய சகோதரர்கள். அந்த நன்மதிப்பை பார்த்து, அந்த நம்பிக்கையை பார்த்து தான் இந்த நாட்டிலே அவர்கள் எங்களுடைய அந்த மூதாதையர்களுக்கு பெண் கொடுத்து 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சகோதரர்களே. ஆனால் இன்று வியாபார நிலைமை எப்படி என்று சொன்னால், ஒரு முஸ்லீமுடைய செக்கை வாங்குறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய சிந்திக்க நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் என்ன சொல்லுவது? எங்களுடைய சகோதரர்கள் சொல்லுகின்றார்கள், எங்கட ஆட்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய மிச்சம் பயமா இருக்குது, செல்ல வேண்டிய அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம்டா கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், நம்பிக்கையான உண்மை சொல்லக்கூடிய வியாபாரி. இது இனியமான சகோதரர்களே படித்தவங்களுக்கு சொல்ல வரல, இது ஹாஃபில்களுக்கு சொல்ல வரல. இது என்ன சொல்லுவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்றாங்க, அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன், நம்பிக்கையான உண்மை சொல்லக்கூடிய வியாபாரி கியாமத்துடைய நாளையிலே நபிமார்களோடு எழுப்பாக்கப்படுவார். சுபஹானல்லாஹ், பொட்டி கடை வச்சிட்டு இருக்கிறீங்க, பொட்டி கடை பிளேண்டு தான் வைக்கிறீங்க, ஹக்குரு தான் கொடுக்கறீங்க, ஆனா என்ன இது ஹஜர், நல்ல பிளேண்டு குடிங்க, சுத்தமான ஹக்குரு உண்மை. நாளைக்கும் அவர் உங்களோட கடைக்கு வந்து மாஷா அல்லாஹ் நல்ல அரைச்சு உங்களோட பிளேன் வார அளவுக்கு நம்பிக்கை நாணயம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தியாகத்துடைய நாளையில் நீங்கள் நபிமார்களுடன் எழுப்பாட்டப்படுவீர்கள். சுபஹான அல்லாஹ், நபிமார்களுடன் சித்தீக்களுடன் நல்ல மனிதர்களுடன் தியாமத்துடைய நாளையிலே எழுப்பாக்கப்படுவார். யார்? நம்பிக்கையான உண்மை சொல்லக்கூடிய வியாபாரி.
பொருளை போயிட்டு பார்த்துட்டா இனியமான சகோதரர்களே, எங்கட வியாபாரத்துடைய தன்மை இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்கட பாச தெரியாதவர் வந்துட்டா நாங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம்? மற்றவரே எப்படி சார் தலையில கட்டப்பார், எப்படி சார் போத்தி கொடுத்துருது? இது வியாபாரம் இல்லை சகோதரர்கள். உண்மையை சொல்லும் வியாபாரத்துடைய, பொய் சொல்லக்கூடாது. சிலவங்க கேட்கிறாங்க, நீங்க மிம்பர்ல இருந்து சொல்லுவீங்க தான், வியாபாரத்துக்கு வந்து பார்த்தா தெரியும். நாங்க வியாபார ஃபீல்டில் இருந்துதான் உங்களோட பேசுறோம். இந்த விஷயத்தை வியாபார ஃபீல்டில் இருந்துதான் பேசுறேன் நான் உங்கள்கிட்ட. நீங்க சொல்லலாம், இவங்களுக்கு எப்படி தெரியும், இவங்க பள்ளியிலையும் மதரசாக்கள் இருந்துட்டு பேசுவாங்க, உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்கண்டு, அங்க வந்து பார்த்தா இல்லையா தெரியுண்டு. கண்ணியமான மேலான சகோதரர்களே, இந்த மிம்பர்ல இருந்து சொல்லுகின்றேன், எந்த வியாபாரத்துல நீங்க உண்மை சொல்லி நம்பிக்கை நாணயத்தோட வியாபாரம் செய்வீங்களோ, அல்லாஹ் உங்களோட அந்த வியாபாரத்துல பரக்கத் செய்வான். நீங்க ஒரு காலம் லொஸ்ட் ஆக மாட்டீங்க, நீங்க ஒரு காலம் அல்லாஹ் உங்களை கடனாளியா மூத்தாக்க மாட்டான். ஒரு காலத்துக்கும் அல்லாஹ் உங்களோட செக்கை பம்ப் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம் பணத்தை கொண்டு காசை கொண்டு ஏதாவது செய்ய முடியும், ஒன்றுமே செய்யலாது. அல்லாட உதவியை வச்சுத்தான் கண்ணியமான மேலான சகோதரர்களே எங்களுக்கு வேண்டியது செய்யலும். எனவே உண்மை சொல்லி வியாபாரம் செய்ய பழகுங்க. சில வியாபாரிகள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், சில அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த கடையில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய கடையிலே எந்த பொருளையும் பொய் சொல்லி ஏமாற்றி விற்பனை செய்யக்கூடாது. சுபஹானல்லாஹ். இந்த தன்மைதான் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வியாபாரமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அத்துஜாரு யுபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகள் தியாகத்துடைய நாளையிலே கெட்டவர்களுடன் தீயவர்களுடன் பாவிகளாக காட்டப்படுவார்கள். இல்லா மனித்தகா, அல்லாஹுவை பயந்தவர்களை தவிர. ஒரு பொருளை வியாபாரம் செய்கின்றோம், அந்த பொருளை விற்கிற நேரம் பார்க்கின்றோம், அதுல டேமேஜ் இருக்குது, அது உடஞ்சிருக்குது, பிஞ்சிருக்குது. அந்த வியாபாரத்தை செய்யற நேரம் அவரிடத்துல அதை மறைச்சி போத்தி கொடுக்காம அவர்கிட்ட காட்டுறங்க, பாருங்க இது உடஞ்சிருக்குது, இதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு குறைச்சிட்டாரேன், இந்த பொருளை நீங்க எடுத்துட்டு போங்க. அதுதான் வியாபாரம். நபியா ஒரு பஜாருக்கு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தானிய குவியலை குவித்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். பயங்கரமான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அந்த மார்க்கெட்ல. நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. நபி அவங்க வந்தாங்க, வியாபார அந்த பொருட்கள்ல தானியத்துள்ளுக்கு நபி அவங்க கைய அப்படி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் போட்டு வெளியில் எடுத்தாங்க. புகாரியில வரக்கூடிய ரிவாய, தானியம் உள்ளுக்கு ஈரமா இருக்குது, வெளியில காஞ்சிருக்குது. நபி அவங்க கேட்டாங்க, இது என்ன விஷயம், ஏன் இப்படி செய்றீங்க? அவர் சொன்னார், யார சொல்லலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மழை பெஞ்சிட்டது, அதை பார்த்தா யாரும் எடுக்க மாட்டாங்க, அதனால நாங்க மேல காஞ்சதை போட்டு உள்ளுக்க ஈரத்தை வச்சிருக்கிறேன் சொன்னாரு. நபி அவங்க சொன்னாங்க, மண் வஷனா பலைசமின்னா, யார் ஏமாற்றி வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, வியாபாரம் என்பது அது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாவா, மிகப்பெரிய ஒரு தாவத் அது எங்களுடைய. ஒரு மனிதர் இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கி ஒரு ரூபாய் எங்களுடைய ஒரு சகோதரர் மிச்சம் கொடுத்திருக்கிறார், ஒரு ரூபாய் மிச்சம் கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்து பார்த்துட்டு சொன்னாராம், நான் மிச்சம் நாளை இப்போ ஸ்ரீலங்கால ஒரு முஸ்லீமை பார்த்திருக்கிறேன். மிச்சம் நாளைக்கு போறவு ஸ்ரீலங்கால ஒரு முஸ்லீமை பார்த்திருக்கிறேன். ஏன்? இதுதான் முஸ்லிம்களுடைய பண்பு என அவர் சொல்கின்றார். இது இல்லாம போயிட்டு விட்டது இந்த எங்களுடைய நாட்டில். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கு அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். இன்றைக்கு எங்களுடைய நிறைய வியாபாரிகள் வட்டியுடன் தொடர்பு பட்டதால்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மிக பயங்கரமான அதல பாதாளத்திலே போய் கொண்டிருக்கின்றார்கள், அதல பாதாளத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது விழுவார்கள்? அவர்கள் விழுகின்ற பொழுது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. பட்டியல் கை வைக்கிறீர்கள், உங்களிடம் எவ்வளவு முதலீடு செய்ய முடியுமோ அதனை முதலீடு செய்து அந்த வியாபாரத்தை செய்யுங்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். ஒரு வாகனம் வாங்க வேண்டுமோ ஹலாலான முறையில் அந்த முதலீட்டை செய்யுங்கள், அதிலேதான் உங்களுக்கு பரக்கத் இருக்கின்றது. வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கின்றோம், அதை கொண்டு வருகின்றோம், நாம் சாப்பிடுகின்றோம், எங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுகின்றார்கள், எங்களுடைய மனைவி மக்கள் சாப்பிடுகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அது ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டால் அது எங்களுக்கு ஹலாலாக ஆகும். ஹராமாக சம்பாதிக்கப்பட்டு நாமும் சாப்பிட்டு எங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு எங்களுடைய மனைவி சாப்பிட்டு, கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய நிலைமை எடுத்து பாருங்க, அவங்களுடைய செயற்பாடுகளை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய தன்மைகளை எடுத்து பாருங்கள், அஹ்லாக்குகளை பாருங்கள். ஒரு ஆசானுக்கு கட்டுப்படுகின்றார்களா? ஒரு மாலிமுக்கு கட்டுப்படுகின்றார்களா? ஒரு உஸ்தாதுக்கு கட்டுப்படுகின்றார்களா? காரணம் என்ன? அவர்களுடைய உடம்பிலே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஓடக்கூடிய இரத்தம் செய்யக்கூடிய வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள் நபி அவர்கள், அவர்களுடைய அவர் தலை பரட்டையாகி உடம்பிலே முடுக்கக்கூடிய உடை புழுதி படிந்து அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என கையேந்துகின்றார். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அழைப்பை ஏற்க மறுத்து விடுகின்றான் நபி அவர்கள். அவருடைய ஹராம், அவருடைய இரத்தம் ஹராத்திலே உருவானது. இவருடைய துவாவுக்கு அல்லாஹ் எங்கே பதிலளிக்க போகிறான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நீளமான ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இந்த வியாபாரம் ஒரு முக்கியமான பகுதி. நாங்கள் நினைக்கக்கூடாது தொழில் என்று சொல்வது, வியாபாரம் என்று சொல்லுவது அது சாதாரண ஒன்றல்ல. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவளம் உணவு கொடுத்தால் அவனுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறோம், எங்களுக்கு சதக்காவுடைய நன்மை. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு திடகாத்திரமான நல்ல சக்தி உள்ள ஒரு உயர்ந்த ஒரு மனிதர், ஒரு சஹாபி போய் கொண்டிருக்கின்றார் பாதை ஓரத்தாலே. இதனை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், மாஷா அல்லாஹ், இவர் ஒரு யுத்த களத்தில் இறங்கினால் யுத்த களமே அப்படியே நடுங்கும், அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் போகின்றார், அவ்வளவு இவரை நாங்கள் யுத்தத்துக்கு பயன்படுத்தினால் எவ்வளவு ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, அவர் இப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார் என நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதனை கேட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் யுத்தத்துக்கு போகலையே, அவர் சும்மா போய் கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன நேரம் நபி அவங்க சொன்னாங்க, அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தாய் தந்தைக்கு உணவளிப்பதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். யார் தன்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதிப்பதற்கு, தன்னுடைய மனைவிக்காக, தாய் தந்தைக்காக சம்பாதிக்க செல்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு கடவுளுக்கு மௌத்தாயிட்டான், எங்களுக்கு கேவலமா பேசுற கடையில மௌத்தாயிட்டார் பாருங்களேப்பா, தொழிலுக்கு போன இடத்துல மௌத்தாயிட்டார் பாருங்களே. இல்ல சகோதரர்களே, பெரியவர்களே, நீங்க எப்ப கேவலப்படுவீங்கன்னா, கடையில தொழுக நேரத்தில இருந்து மௌத்தாகிட்டீங்க, தொழில தொழுக நேரத்துல அழைக்கிற நேரம் கடையுள்ளுக்கு இருந்து மௌத்தாகிட்டீங்கன்னா அது கேவலம் தான். அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் அழைக்கப்பட்டு நீங்க மஸ்ஜிதை நோக்கி வராமல் உங்களுடைய தொழிலை கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்த மௌத்தாகினால் அது நன்மதிப்பா? எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களுடைய கடைகள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழில்கள், இன்று கூலி வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? ஹஸ்ரத், பாங்க சொன்னுடன் நான் போயிட்டு தொழுதுட்டு வந்து தான் வேலை செய்வேன். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, பாங்க சொன்ன உடனே நான் வேலை செய்ய மாட்டேன், நான் போயிட்டு தொழுதுட்டு வந்து தான் வேலை செய்வேன். இப்படியான சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. இந்த தொழில் என்பது அது எங்களுடைய இந்த ஜீவனோபாயத்தை கொண்டு செல்வதற்கே தவிர உலகை அலங்கரிப்பதற்காக வேண்டி கோடிக்கணக்கு பணத்தை சேகரித்து எங்களுடைய அக்கவுண்ட்ல வைத்துக் கொண்டு போவதற்காக வேண்டி அல்ல. எனவே சகோதரர்களே, இந்த தொழிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்ய சொல்லுகின்றான். நபி அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், طلب كسب الحلال ஹலாலாக சம்பாதிப்பது இருக்கின்றது, ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலான்னு சொன்னாங்க நபி அவங்க. ஹலாலாக சம்பாதிக்கிறது ஃபர்லான கடமைகள், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால கட்டாயமான ஒரு ஃபர்லு. ஃபர்லு சம்பாதிக்கிறது, சும்மா சோம்பேறிகளாக வாழலாது. ஆஜியார் தருவாங்க, அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, ஜக்காத் கமிட்டிக்கு லெட்டர் போட்டிருக்கிறேன், ஜக்காத் கமிட்டிக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறேன், வெறுங்கையோட சும்மா திரியறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. எல்லா சக்தி வாய்ப்புகளும் இருந்து ஆசிரம் கேட்டு கடகடையா ஏறி திரிஞ்சு வாங்கி திங்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. நபியிடத்துல வாரார் ஒருத்தர், என்ன சொல்ல நபியாம ஆசிரம் கேட்டு வாரார். நபியாம சொன்னாங்க, உனக்கு தான் தொழில் செய்யணுமே அப்பா, நீ என்னத்தை ஆசிரம் கேட்டு திரியா. அவனுக்கு ஒரு கோடாலி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க நபி அவங்க, விரவு வெட்டி குழைச்சிக்கோ போ அப்படி. எனவே சகோதரர்களே, இஸ்லாம் தொழிலே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இன்று அதிகமானவர்கள் தொழில் படிப்பதில்லை, தொழில் படிக்க தெரியாது, வியாபாரம் சம்பந்தமான தெரியாது. தெரியாதவர்கள் வியாபாரம் செய்கின்றவர்கள் வியாபாரம் செய்யற முறையை பார்த்துக் கொண்டிருப்பாங்க. மதீனாவுடைய பஜார்ல சாட்டையை எடுத்து ஒரு சாவிக்கு அடி கொடுத்தாங்க, கடையை மூடுங்க, மஸ்ஜித் நபவியில வியாபாரம் சம்பந்தமான பாடம் நடக்குது, போயிட்டு படிச்சுட்டு வந்து தொழிலை செய்யுங்க. அடி தொழில் செய்ய தெரியாம செய்ய வேணாம், கொள்ளை லாபம் அடிக்க வேண்டாம். வியாபாரத்தில் கொள்ளை லாபம் அடிக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி வியாபாரத்தை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு படித்து தந்த முறையில நன்மதிப்போட நம்பிக்கையோட நாணயத்தோட நாங்கள் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். எங்களுடைய கடையில கொண்டு வந்து 50 லட்சத்துடைய பொருளை இறக்கிவிட்டு அவங்க 2 ரூபாய் 50 பைசத்துல ஒரு தாளை வாங்கிட்டு போறாங்க. 3 மாசம் போட்டு தாங்க ஹாஜியார், 4 மாசம் போட்டு தாங்கண்டி, 50 லட்சத்துடைய பொருள் எங்கட கடையில வச்சுட்டு எங்கட 2 ரூபாய் 50 பைசத்துல தாளை வாங்கிட்டு போறாங்கன்னா நீங்க நினைக்க வேணாம், 2 ரூபாய் 50 பைசத்துல தாளை கொடுத்துட்டோம்னு இல்ல, எங்கட மதிப்பு, எங்கட கண்ணியம், எங்கட அந்த நம்பிக்கை நாணயத்தை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு நாங்க 3வது மாசம் அந்த டேட்ல செக்க போடுற நேரம் எங்க அக்கவுண்ட்ல தள்ளி இல்லைண்டா, எங்களை போல உலகத்துல கேடு கட்டவன் யார் இருப்பான் சகோதரர்களே? எங்களை போல துரோகி உலகத்துல யார் இருப்பான்? அப்ப எங்களுக்கு எப்படி தொடர்ந்து அந்த கடையை செய்யலும், எங்களுக்கு எப்படி பறக்கத்து வரும்? அவன் பொருளை கிட்டத்தட்ட 3 மாசத்துல 30 லட்சத்துக்கு மேல நாங்க தள்ளியாக்கி இருப்போம். அவர் வாராரு, இதை எடுத்துட்டு எவ்வளவு தாங்கண்டா, இப்ப இல்ல இன்னொரு 2 மாசத்துல வாங்கன்னு அனுப்பி வைக்கிறோம். நாங்க அதை செஞ்சிட்டு பெருமையா பேசிக்கொள்வோம், இன்றைக்கும் மன்னா திருப்பி அனுப்பிவிட்டேன். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, வியாபாரத்தில் நம்பிக்கை நாணயம் இது ஆக முக்கியமான ஒரு பகுதி என்ற செய்திதான் உண்மை. எனவே சகோதரர்களே, உண்மை சொல்லி நம்பிக்கையோட நாணயத்தோட மரியாதையோட கண்ணியத்தோட அந்த வியாபாரத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் சின்ன வியாபாரம் தான், ஆனா அல்லாஹ் எங்களை பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவான். சகோதரர் எல்லாரும் பிசினஸ்ல நான் ஹார்ட்வேர் செய்கிறேன், நான் புடவை வியாபாரம் செய்கிறேன் என்று சொல்ல நேரத்தில் ஒரு சகோதரர் இருந்தாரு, சாதாரண வயசு, அவர் சொன்னாரு, நான் வடை வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு, வடை வித்து நீங்க ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறீங்களா? அவர் சொன்னாரு, நான் தான் வடை விற்கிறேன், என்ற ரப்பு வடை விற்கிறல்லண்டா, என்ற ரப்பு என் அல்லாஹ் என்னை படைத்தவன், அவன் வடை விற்கிறவன் அல்ல, அவன் பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு அதான பெருசு. நாங்கள் எல்லாரும் பெருசா யோசிக்கிறோம் சகோதரர்களே, சின்ன வியாபாரத்துல இருந்து சின்னதிலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளையும் நாங்க கண்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அணுகி கேளுங்க. சிலவங்க பார்க்கலாம் உங்களுக்கு சின்ன வியாபாரம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்ல சதகா கொடுக்குறாங்க, நல்ல ஜகாத் கொடுக்குறாங்க, நல்ல விஷயங்களுக்கு அள்ளி அள்ளி செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா சின்ன ஒரு வியாபாரம் தான், அதுதான் பரக்கத் சொல்றது. எங்களுக்கு முழு இலங்கையிலையும் எல்லா சிட்டியிலையும் கடை இருக்கணும் தேவை எங்களுக்கு கிடையாது சகோதரி. ஒரே ஒரு சின்ன வியாபாரத்தால எங்களுக்கு உலகத்தில் பெரிய ஒரு பணக்காரராக ஆகும் சகோதரிகளே. அது எதை வச்சின்னு சொன்னா நம்பிக்கை நாணயம் என்று சொன்னா அன்பான மேலான சகோதர பெரியவர்களே, என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய இந்த பயானை முடிக்கின்றேன். ஒரு பஜார்ல எங்கட நாட்டில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர், இந்தியாவை சேர்ந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரன், நல்ல மனிதர், தக்குவ உள்ளவர். அவருடைய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாலே ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர் என்ன செஞ்சார்னா பிளேன்டியும் ஹக்கூரும் வித்துக் கொண்டிருந்தார், வெத்துலக்கூரும் வித்துட்டு இருந்தார். என்னன்னா ஹாஜியார் அந்த இடத்துக்கு வந்து தான் பிளேனி குடிப்பாங்க. மிகப்பெரிய பணக்காரர், நல்ல ஒரு தக்குவ உள்ள மனிதர், மரணித்து விட்டார், அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கணும். அந்த மனிதர் அந்த இடத்துல பிளேண்டியை குடிச்சிட்டு சொல்லுவாராம், எப்ப இருந்தாவது இந்த டியூடர் தான் இந்த சொத்தெல்லாம் வாங்குவாங்க, அவருடைய சொத்து. ஏன் டியூடர்ல இருந்த நம்பிக்கை தன்னுடைய பிள்ளைகள்ல இருந்த நம்பிக்கையை விட டியூடர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒருத்தர் கேட்டாராம், ஏ ஹாஜியார் அப்படின்னா, தக்கூர்லையும் இருக்கக்கூடிய நம்பிக்கை நாணயம் வேற எதுலையும் நான் பார்க்கலண்டாராம். இன்றைக்கு சொல்றேன் சகோதரன் மிம்பர்ல இருந்து, அதே முழு சொத்துக்கும் சொந்தக்காரர் அதே தீவிரர் தான். உண்மையை சொல்லுகின்றேன், என் அனுபவத்தை சொல்லுகின்றேன். எனவே சகோதரர்களே பெரியவர்களே, வியாபாரத்தில் நம்பிக்கையாக நடங்க, நாணயமாக நடங்க, அதை தாவத்தாக செய்யுங்க, அவரை விவாதத்தாக நினைங்க. தொழில் என்று சொல்லுவது அது சும்மா டைம் பாஸ் பண்றது அல்ல, ஏமாத்துறதை சொல்றது அல்ல, அதை சதி சம்பாதிக்கிறது அல்ல, அதொரு வியாபாரம் என்பது இபாதத். அதுக்கு நன்மை இருக்கின்றது. அதை சரியாக செய்கின்ற பொழுது நபிமார்களுடனும் சித்தியக்கங்களுடனும் நல்ல மனிதர்களுடன் அல்ல கியாமத்துடைய நாளிலே எங்களை எழுப்பாட்டுகின்றான் என்றால், கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எனவே வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரத்தை எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அதே முறை பிரகாரம் செய்து வாழ்வதற்கு வல்லநாயகன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கையாளன் இறக்கம் உள்ளவனே அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாய், அதை கபூல் செய்து கொள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களை உன்னுடைய நபி கற்றுத்தந்த அதே முறையில் செய்ய நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களை பரக்கத் செய்வாயாக. வியாபாரத்திலே வட்டியை விட்டும் பாதுகாப்பாயாக, கலப்பிடங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, ஏமாற்றுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. அதனை ஆசையுடனும் ஆர்வத்துடனும் செய்வதற்கு எங்களுக்கு நீ எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய உடம்புல தெம்பையும் ஆசையும் ஆர்வத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. சங்கையாளன் இறக்கம் உள்ளவனே, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின எங்கட உம்மா அப்பட பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபரை சொர்க்கத்துடைய பூஞ்சலை ஆக்குவாயாக. அவர்களில் யாரெல்லாம் உயிருடன் இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுளை நீளமாக்குவாயாக. எங்களுக்கு பரக்கத்துக்காக வேண்டியும், எங்களுக்கு அவர்களின் மூலமாக அந்த துவாவை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கபூல் செய்வாயா. பிள்ளைகளை தீனுள்ள பிள்ளைகளாக்கியா அல்லா, தக்குவா உள்ள பிள்ளைகளாக்கியா அல்லா, தொழிலை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக்கியா அல்லா, எங்கட பிள்ளைகளை நல்ல மதிப்புள்ள நன்மதிப்புள்ள நல்ல தாயிகளாக எங்கட பிள்ளைகளை நீ ஆக்கிறியா அல்லா. சங்கையால் இறக்கமுள்ளவனே அல்லா, இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா. அவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி, தீனை பத்தி, இந்த வியாபாரத்தை பத்தி ஒரு நன்மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தன்மைகளை நீ மாற்றி அருள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطرا.